வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை விளையாட்டுகள் குறித்த பல தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆன்மீகம் மற்றும் யோகா அறிவியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர், உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் பேராசிரியரும் துறை தலைவருமான முனைவர் ஆ. பழனிசாமி அவர்கள் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் நவீன விளையாட்டுக்கள் பகுதி 9 தாங்க இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களை, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள். இன்றைய நிகழ்வில் பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றிய செய்தியாக 2 விளையாட்டுகளை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இருக்கிறேன். அதிலே ஒன்று நுங்கு வண்டி, மற்றொரு விளையாட்டு கிட்டி புல். பழங்காலத்தில் மக்கள் பலவிதமான விளையாட்டுகளை விளையாடி நேரத்தை பொழுதுபோக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு நினைவுக்கு வரும் விளையாட்டுகளான பல்லாங்குழி, தாயம், நொண்டி உள்ளிட்ட விளையாட்டுகள் நுங்கு வண்டி விளையாட்டும் ஒன்றாகும். இந்த நவீன காலத்தில் இப்படிப்பட்ட விளையாட்டுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிந்திருப்பதற்கே வாய்ப்பில்லை. குழந்தைகளுக்கு தெரிந்ததெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பொம்மைகள், பிளாஸ்டிக் பொருட்களில் விளையாடுகின்ற விளையாட்டு, இப்படி கம்ப்யூட்டர் கேம்ஸ், இப்படியாக நவீன விளையாட்டுகள் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரிகிறது. ஆகவே நேயர்களே, இந்த தொகுப்பில் மறைந்து போன கிராமத்து விளையாட்டான நுங்கு வண்டி விளையாட்டை பற்றி நான் உங்களிடத்திலே பேசுவதை மகிழ்வாக கருதுகிறேன். இந்த நுங்கு வண்டி இப்பொழுது சீசன், எங்க போனோம்னாலும் ரோட்டு ஓரத்துல நுங்கு வெட்டி கொடுக்குறாங்க. நம்ம நுங்கு சொல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறோம். வெயிலுக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த நுங்கு. ஒரு காலகட்டத்தில் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு தான் ஃபேமஸ். கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவரவருடைய தோட்டங்களில் இருக்கக்கூடிய பனை மரத்தில் ஏறி நுங்கு வெட்டி நுங்கு சாப்பிட்டு, அதன் பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய கிணற்றில் குதித்து குளித்து மகிழ்ந்த காலங்களை நினைக்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நுங்கு வண்டி விளையாட்டு, இந்த நுங்கு இயற்கை தந்த ஒரு அருமையான உணவு. அந்த உணவிலே நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இயற்கையான உணவை அந்தந்த காலகட்டங்களில் உண்ணுவதன் வாயிலாக நம்முடைய உடலினுடைய தட்பவெட்ப நிலை சீராக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா இளநீர் சீசன்ல இளநீர் சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சீசன்ல வெள்ளரிக்காய் சாப்பிடணும், நுங்கு சீசன்ல நுங்கு சாப்பிடணும், பலாப்பழ காலகட்டத்தில் பலாப்பழம் சாப்பிடணும், மாம்பழத்தினுடைய சீசன்ல மாம்பழம் சாப்பிடணும். இதெல்லாம் இயற்கை. அந்தந்த காலகட்டத்தில் அந்த உணவினை நாம் பருகுவதால் நமக்கு உடம்பிற்கு தேவையான நுண்ணுக்கள் கிடைக்கிறது. அதனாலதான் இந்த நுங்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். அதன் பிறகு இந்த நுங்கு வண்டி என்ன விளையாட்டு, 2 பனங்காய்களை, சமமான பனங்காய்களை எடுத்துக்கொண்டு அவற்றை 2 பக்கமும் சீவிட்டு ஒப்பமா, நேயர்கள் நீங்க அப்படியே உங்களுடைய நினைவை கடந்த காலங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போகணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க மெட்ரோபாலியன் சிட்டியில இருக்கிறவங்க, முழுக்க முழுக்க கிராமத்துக்கே தொடர்பு இல்லாத நபர்களுக்கு வேணா இது தெரியாம இருக்கலாம். கிராமத்திலே பிறந்து நாம் வளர்ந்து விட்டு இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் நம்முடைய பணிக்காக, நம்முடைய சுகபோகமான வாழ்விற்காக நகரத்தை நோக்கி சென்றிருக்கக்கூடிய நாம் கிராமத்தில் வாழ்ந்த காலத்தை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நுங்கு வண்டி உங்களுக்கு நினைவுக்கு வரும். அவ்வாறு வருகின்ற பொழுதுதான் அதிலே மகிழ்ச்சி இருக்கும். இந்த செய்தியை கேட்கறதுனால இல்ல, இந்த செய்தியை கேட்கறதோட சேர்ந்து உங்களுடைய கடந்த கால மகிழ்வான எண்ணத்தை நீங்கள் பருகுகின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுது உங்களுடைய மன புத்துணர்ச்சி பெறும். அந்த வகையில் இந்த நொங்கு வண்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பனங்காய் இருக்கு இல்லையா, அந்த பனங்காயை 2 பக்கம் நல்லா சீவிட்டு 2 பனங்காயிலும் சேர்ப்பதற்கு இடையில வந்து ஒரு 1/2 நீளத்துல வளையாத ஒரு குச்சிய 2 பக்கம் நன்கு கூறாக ஆக்கி விட்டு அந்த 2 நொங்கையும் சேர்த்துறது. சக்கரம் அதை இணைக்கிறதுக்கு இடையில வந்து ஒரு மலையாத ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி, ரைட். அடுத்தது இத ஓட்டுறதுக்காக ஒரு நீல வடிவில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி, அதனுடைய ஒரு முனை பகுதியில V ஷேப்ல இருக்கணும். அது வந்து கவட்டைன்னு சொல்றது, கவை அப்படிம்பாங்க. அந்த V ஷேப்ல ஒரு குச்சியை தயார் பண்ணி மறுமுனை வந்து நம்ம கையால புடிச்சுக்கிறதுக்கு. அதை புடிச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெறும் குச்சியாவே இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த குச்சியில வந்து இப்ப கார்ல ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுல ஒரு நொங்கு சொருகி வச்சிருது. அந்த நொங்கு வச்சு அப்படி திருப்பிட்டு ஓட்டுறது மாதிரி, எது கார் ஓட்டுறது மாதிரி. சோ இது மாதிரியான இந்த விளையாட்டு. இந்த நொங்கு வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நொங்கு வண்டி இல்லாத வீடே இருக்காது. இந்த சீசன்ல சின்ன பிள்ளைங்க நொங்கு வண்டி செஞ்சு கொடுக்க சொல்லி அடம் பிடிப்பாங்க. நான்லாம் எங்க அப்பாட்ட வந்து அடம் பிடிச்சி நொங்கு வண்டி செஞ்சு தர சொல்லி, இப்ப பக்கத்துல இருக்க கடைக்கு போனோம் அப்படின்னா அந்த நொங்கு வண்டி எடுத்துதான் ஓட்டுறது, பக்கத்துல இருக்க வீட்டுக்கு போறோம்னா அந்த நொங்கு வண்டி எடுத்து அப்படின்ட்டு போறது, ரொம்ப மகிழ்வா இருக்கும். அப்படியான இந்த விளையாட்டு, ரைட். இதை விளையாடுறது எப்படி விளையாடுறது? இப்ப நொங்கு வண்டி நம்ம செஞ்சிட்டோம், நொங்கு வண்டியா அந்த கவட்டை குச்சி இருக்குல்லையா, கவை குச்சி இருக்குல்ல, அந்த கவை குச்சி வச்சு தள்ளிக்கிட்டே ஓட வேண்டியதா. நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடலாம், எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நொங்கு வண்டியா. இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பைக் மாதிரி, பை சைக்கிள் மாதிரி, கார் மாதிரி, நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அதை எடுத்துட்டு போறது. இப்ப கார் 100 கிலோமீட்டர் போகணும்னா அந்த நொங்கு வண்டி எடுத்து நம்ம 100 கிலோமீட்டர் போறது இல்ல, அந்த நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு அந்த நொங்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இதை எத்தனை நபர்கள் விளையாடலாம்? ஒரு நபருக்கு ஒரு வண்டி வீதம் எத்தனை நபர்கள் வேணுமானாலும் விளையாடலாம். இந்த விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போட்டி வேற இருக்கும். இப்ப நிறைய பேர் 5-6 பேர் இருப்பாங்கப்பா, நொங்கு வண்டி பந்தயம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது. ஒரு எல்லை கோட்டில் இல்ல வரைந்து கொண்டு அந்த எல்லை கோட்டில இருந்து நொங்கு வண்டியை வைத்து கொண்டு தள்ளி கொண்டு ஓடுவது வேகமாக. எதிரே இருக்கக்கூடிய எல்லை கோட்டை யார் வேகமாக கடக்கிறார்களோ குறைந்த நேரத்தில் அவர்களை வெற்றியாளர்கள் என்று சொல்லுவது உண்டு. இப்படியாக இந்த நொங்கு வண்டி விளையாட்டை கிராமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விளையாடி மகிழ்ந்தார்கள். அவ்வாறு விளையாடுவதனால் விளையாட்டின் வாயிலாக அவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் கிடைத்திருக்கும் என்று சொன்னால், கை கால்களுடைய தசைகள் நன்கு வலிமை அடைந்திருக்கிறது. ஏன்னா வேகமாக ஓடணும், ஓடுவதனால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக பாய்ந்திருக்கிறது, இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது, இரத்த ஓட்டத்தினுடைய திறன் வலிமையாக்கப்படுகிறது. அடுத்து விளையாட்டுனாலே வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தான், மனதிலே சோர்வு இருக்காது, டயர்னஸ் இருக்காது. சோ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து விளையாடுகின்ற பொழுது மன சோர்வு இல்லாமல் இவர்கள் விளையாடி மகிழ்ந்தார்கள். இவைகள்லாம் இந்த நொங்கு வண்டி விளையாடுவதனால் கிடைத்த பயன்கள். சரி, இந்த விளையாட்டுனால வந்து இப்படி விளையாடுறதுல இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப சொல்லிட்டோம். விளையாட்டுத்துறை இன்றைய இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இந்த விளையாட்டை விளையாடுகின்ற பொழுது நம்ம சொல்றோம், நீங்க ஸ்பீடு வேணும், ஸ்பீடு என்டூரன்ஸ் வேணும் அப்படின்னலாம் வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு சொல்லுவோம். இப்போ ஸ்பீடுங்கிறது வேகம். இந்த நொங்கு வண்டி பந்தயம் வச்சு இந்த மாணவர்கள் ஓடுகின்ற பொழுது அதுல அவருடைய நோக்கம் வேகமாக ஓட வேண்டும் என்கின்ற உணர்வு வந்துடும். அப்ப அவங்க வேகமா ஓடையில இந்த வேகம் என்கின்ற திறன் அவர்களுக்கு மேம்படுகிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் வேகமா ஓடணும், ஏன்னா அது சும்மா ஒரு 10 மீட்டர் மட்டும் ஓடிட்டவங்க வருது, திரும்ப 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 ஓடிட்டே இருப்பாங்க. சோ ஒரு வேலையை தொடர்ந்து ரொம்ப நேரம் சோர்வு இல்லாம செஞ்சோம்னா அதைத்தான் எண்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவங்க வந்து ஒரு வேலையை வேகமா ரொம்ப நேரம் சோர்வு இல்லாம செய்யணும் அப்படிங்கிற இலக்குல அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. So that quality is called speed endurance. அப்ப இந்த நொங்கு வண்டி விளையாடிய, நொங்கு வண்டி ஓட்டி விளையாடிய மாணவர்களிடத்துல, அந்த பிள்ளைகளிடத்துல ஸ்பீடு என்கின்ற வேகம் என்கின்ற திறனும், ஸ்பீடு என்டூரன்ஸ் ரொம்ப நேரம் சோர்வில்லாம வேகமாக ஒரு செயலை செய்யக்கூடிய திறனும் அவர்களிடத்துல மேம்பட்டு இருக்கும். இவைகள் நொங்கு வண்டியின் வாயிலாக நமது பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பயன். அடுத்த விளையாட்டு கிட்டி புல். இந்த கிட்டி புல்லு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிட்டி விளையாட பிள்ளைங்களே இருக்காது கிராமத்துல. சாயங்காலத்துல அவன் கிட்டி விளையாடுறதுக்கு போனா அவன் கிட்டி அடிச்சான், அந்த கிட்டி வந்து கிட்டி புல் வந்து என் புள்ள தலையில பட்டுச்சு, தலை உடைஞ்சு போச்சு, இப்படி எல்லாம் நடந்த நிகழ்வுகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நம்ம நாட்டில் எங்காவது வேடிக்கை பார்த்துருப்போம், அந்த கிட்டி புல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த அடிச்சோன்னு வந்து கண்ணில் போட்டுரும், இல்லை கையில் போட்டுரும், தலையில் போட்டுரும், ஷார்ப்பாக பட்டுச்சுனாக்க ரத்தம் வர்றதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அது மாதிரியான அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், என்ன பேர், பெயர்கள், தக்கா, கிள்ளி தாண்டா, கிள்ளி தண்டு, குச்சி கம்பு, சில்லாங்குச்சி, திப்பிலி, புல்லு கிட்டி என்றெல்லாம் இந்த கிட்டி புல் விளையாட்டை அழைப்பார்கள். கிட்டி புல் விளையாட்டு என்பது தமிழர்களுடைய பழமையான விளையாட்டுகளின் அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக இந்த விளையாட்டை சிறுவர்கள், சிறுமியர்கள் விளையாடுவார்கள். இந்த விளையாட்டு விளையாடுவதற்கு தேவையான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளில் சம எண்ணிக்கையில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு அதாவது இரண்டு பேர் இருக்கலாம், மூணு பேர் இருக்கலாம். அது இரண்டு அணிகளாக பிரித்து கொண்டு அவைகளை பார்ப்பது உண்டு. அடுத்தது தேவையான பொருட்கள் என்ன வேணும், கிட்டி கோல், அதுதான் தாய் குச்சின்னு சொல்றது. அவங்க நம்ம கையில வச்சிருக்கிற கூடிய குச்சியை அந்த தாய் குச்சின்னு சொல்லுவோம். அடுத்தது கிட்டி புல், இந்த தாய் குச்சியை வச்சு இந்த சின்ன குச்சி இருக்குல்ல, இதைத்தான் வந்து தூண்டுதல், அதாவது தூக்கி எறிகிறது, அடிக்கிறது. அது மாதிரி இந்த விளையாட்டுடைய முறை எப்படி விளையாடுறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்னதா ஒரு குழியை நோண்டிட்டு அந்த குழியினுடைய மேற்பகுதியில இந்த கிட்டி புல் சின்ன குச்சி இருக்குல்ல, இரண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய குச்சியை வச்சுட்டு அடுத்து அந்த தாய் குச்சியை வச்சு எவ்வளவு வேகமாக கெந்த முடியுமோ அவ்வளவு வேகமாக கெந்தணும். அப்படி கெந்தக்கூடிய அணி ஒரு அணி, இப்போ ஒரு மூணு பேர் இருக்காங்க, அந்த கெந்தக்கூடிய அணியில மூணு பேர் இருப்பாங்க. எதிரணியில இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் எதிர் திசையில் நின்று கொண்டிருப்பார்கள். எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்க, இரண்டு அணிகள் இல்லையா, இரண்டு அணிகளா பிரிச்சு விளையாட ஒரு அணி ஒரு பக்கம், இன்னொரு அணி இன்னொரு பக்கம் தானே இருக்க முடியும். அப்ப அந்த எதிரணியில இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கெந்திய கிட்டி புல்லை பார்த்து தரையில் விழுவதற்கு முன்னால் பிடித்து விட்டால் அந்த கெந்தியவர் அவுட் ஆயிடுவார். பிடிக்கிறது எப்படி, தன்னுடைய கரங்களால் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க, அந்த கிட்டி புல் வந்து ரெண்டு பக்கம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கையில எல்லாம் அடிபட்டு போகணும். பார்த்தீங்கன்னாக்க சின்ன துண்டு எடுத்து கையில வச்சுக்கிறது, இல்லை மேல போட்டுக்க சட்டையை கழட்டி கையில வச்சுக்கிறது, அப்பதான் கையில அடிபடாம அதை பிடிப்போமா, ஏன்னா அது கம்பு குச்சி தானே, அது அதுக்காக அப்படி வச்சுக்கிறது. ஸோ இப்போ கரங்களால் பிடித்தால் அவுட்டு, அதே மாதிரி தன்னுடைய வச்சிருக்கக்கூடிய துணியால் எதிரணியில் அந்த கெந்திய பிள்ளை பிடித்து விட்டால் எதிரணியில் அவுட் ஆயிடுவார். அப்படி அவுட் ஆகிட்டாக்க என்ன பண்ணும், அந்த அணியில் இருக்கக்கூடிய அடுத்த நபர் வந்து கீந்துவார். இப்படியாக ஒவ்வொருவராக விளையாடுவார்கள். இப்படி எதிரே இருக்கக்கூடிய அணியினர் அவர் கீந்திய கிட்டி பிள்ளை பிடிக்காமல் விட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த ஆட்டம் தொடரும். எப்படி தொடரும், இந்த தாய் குச்சி இருக்கு இல்லையா, தாய் குச்சிய ஒரு கோடு போட்டு அந்த கோட்டு மேல இந்த தாய் குச்சிய வச்சிருவாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய நபர் அந்த கிட்டி பிள்ளை எடுத்து இந்த தாய் குச்சியை நோக்கி வீசுவார். அவ்வாறு வீசுகின்ற பொழுது இந்த கிட்டி புல்லானது இந்த தாய் குச்சியிலே பட்டு விட்டால் அந்த கீந்தியவர் அவுட் ஆகிறார். திரும்ப அடுத்தவர் தான் விளையாடணும். சப்போஸ் இவங்க அந்த கிட்டி புல்லை எடுத்து தாய் குச்சியை நோக்கி வீசுகின்ற பொழுது அந்த தாய் குச்சியில படல அப்படின்னா, அந்த கிட்டி புல்ல கீந்தியவர் தாய் குச்சியை எடுத்து அந்த கிட்டி புல்லுடைய ஒரு நுணியில், ஏன்னா இரண்டு பக்கம் தான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்ல, ஒரு நுணியில் தட்டுகின்ற பொழுது அந்த கிட்டி புல்லானது மேல் எலும்பும். மேல் எலும்புகின்ற பொழுது அந்த கிட்டி புல்லை தாய் குச்சியால் இரண்டு முறையோ மூன்று முறையோ இல்லை ஒரு முறையோ எப்படி வேண்டுமானாலும் அந்த குச்சியை அடித்து வெகு தூரத்தில் அந்த குச்சியை கடத்துவார். அப்படி கடத்துகின்ற பொழுது கூட எதிரணியினர் கிட்டி புல் கீழே விழுவதற்கு முன்னதாக பிடித்து விட்டார் என்று சொன்னால் அந்த கீந்தியவர் அவுட் ஆகி விடுவார். அப்ப பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த கிட்டி புல் எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளவு தூரத்தில் இருந்த கிட்டி புல் கீந்துறதுக்காக ஒரு குழி வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா, அந்த குழி எறி அளப்பாங்க, எது அந்த தாய் குச்சியை வச்சு. அவ்வாறு அளக்கின்ற பொழுது எவ்வளவு எண்ணிக்கை வருது, அந்த தாய் குச்சி ஒரு அடி இருந்தது அப்படின்னாக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு அப்படி அளந்துகிட்டே வருது. இப்ப ரெட்டை பிள்ளை இப்ப ரெண்டு திருப்பு அடிச்சிருந்தாங்கன்னா அது ரெட்டை அளப்பாங்க, மூணு திருப்பு அடிச்சிருந்தாங்கனாக்க அது மும்முறை அளக்கிறது. அதாவது கிட்டி புள்ள ஒரு முனையில தட்டுறது ஒரு தட்டு, தட்டிட்டு மேல் எலும்புனதுக்கு பிறகு அது ரெண்டு தடிக்கிறது, அடிச்சா வந்து நம்ம ஸ்கோர் வந்து நமக்கு டபுள் ஆகும். நீங்க அந்த கிட்டிப்புள்ள விளையாண்ட நபர்கள் இதை நீங்க அப்படியே யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி விளையாண்டோம் அப்படிங்கறத. நான் இப்ப இந்த பண்பலகையின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு எந்த அளவிற்கு புரிதலாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இது ஒரு ஒரு முக்கியமான விளையாட்டு, ரொம்ப நீங்க கவனமா கேட்டீங்கன்னா தான் தெரியும். சாதாரணமா விளையாடிய நபர்கள் இதை வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். அப்படி நமக்கு எவ்வளவு ஸ்கோர் கிடைக்குதோ அது வந்து என்னுடைய ஸ்கோர். இது மாதிரியாக என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய மூன்று நபர்களும் விளையாடி எவ்வளவு ஸ்கோர் கிடைச்சதோ இது எங்க டீமோட ஸ்கோர் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதே போல விளையாட வருவார்கள், இதே முறையில் அவர்கள் விளையாடி எவ்வளவு புள்ளிகளை எடுக்கிறார்களோ இந்த இரண்டு புள்ளிகளையும் கம்பி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த அணி அதிகமான புள்ளியை எடுத்திருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள். வெற்றி அடைந்தவர்கள் இந்த விளையாட்டில், தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு, தண்டனை உண்டு. அது என்ன தண்டனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிட்டிப்பில் எடுத்து கையால தூக்கி போட்டு எவ்வளவு தூரம் அடிக்கணுமோ அவ்வளவு தூரம் அடிக்கிறது. அது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போனதுக்கு பிறகு அங்கே இருந்த அந்த குச்சியை எடுத்துக்கொண்டு எதிரணியினர் மூச்சு விடாமல் கபடி 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 என்று சொல்லிக்கொண்டு இந்த கிட்டிப்புல தூண்டிய இடம் இருக்குல்ல, அதை நோக்கி விரைவாக ஓடி வர வேண்டும். அவ்வாறு ஓடி வருவதுதான் இவர்களுக்கான தண்டனை. இப்ப இந்த விளையாட்டை பொறுத்தவரையில் நேயர்களே, நீங்க அப்படியே வந்து உங்களுடைய நினைவுகளை கடந்த காலத்திற்கு எடுத்து செல்லுங்கள். கிட்டிப்புலாம் நம்ம விளையாடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நிச்சயமா சொல்றேன், இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு 900 விழுக்காடு கிராமம் சார்ந்த நபர்கள் தான் இன்றைய தினம் நகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமங்கள் கிராமங்களாகவே இருக்கிறது. கிராமத்திலே இருந்த நபர்கள் நகரத்திலே குடிபெயர்ந்திருப்பதால் நகரத்திலே சற்று கூடுதலான எண்ணிக்கையில் மக்கள் வாழ்வதாக உணர்கிறோம். ஆனால் நகரத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் கிராமம் சார்ந்தவர்கள், கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆகவே கிராமம் சார்ந்த நாம் கிராமங்களில் நாம் விளையாடிய விளையாட்டை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்படியெல்லாம் நாம் விளையாடியமே என்கின்ற உணர்வு மேம்படுகின்ற பொழுது யூ கேன் ஸ்டெபிளைஸ் யுவர் இன்னர் குவாலிட்டிஸ், உங்களுடைய உள் அடையாளங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், அவைகளை நீங்கள் நிதானப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது நம் சார்ந்த நபர்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி உணர்வு என்பது ஒரு தலையாய பண்பு. இந்த பண்புகள் எல்லாம் பழங்கால விளையாட்டுகளை நினைவு கூறுவதன் வாயிலாக கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து, இந்த விளையாட்டை விளையாடுவதனால் நமக்கு என்ன பயன்கள் கிடைத்திருக்கும் என்று சொன்னால், இதுல ஞாபகத்திறன் மெமரி பவர் மேம்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தூரம் அடிச்சிருக்கோம், எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கோம், ரைட், எவ்வளவு இலக்கு நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ணணும், அந்த கிட்டிப்புல தூக்கி எறியணும், இது மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன சிந்தனைகள் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஞாபக சக்தி மேம்படும். அடுத்தது கணக்கு. கிட்டிப்புல வந்து ஒரு ட்ரிப் அடிச்சு நம்ம வந்து ஒரு தடவை அடித்து அந்த வெகு தூரம் கடத்திடுறோம், நீங்க ஒன்னாலதான் கணக்கு பண்ணும், 1, 2, 3. அந்த டபுள் டி ஹிட், 2 முறை அந்த கிட்டிப்புள்ளை தட்டி இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்க 2, 2, 4, 6, 8 அப்படி கணக்கு பண்ணுவீங்க. 3 முறைன்னா 3, 6, 9, 12, 16 இப்படி கணக்கு பண்ணுவோம். இப்படி ஏற்கனவே இருந்த ஸ்கோர், இப்ப இருக்கக்கூடிய ஸ்கோர், இதெல்லாம் கூட்டி நம்ம கணக்கு பண்ணிக்கிற பொழுது கூட்டல் பெருக்கல் என்கின்ற கணித வாய்ப்பாடு, அந்த கணித திறன் நமக்கு மேம்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு ஆபத்தான காலகட்டங்களில் இது உதவியாக இருக்கும் சொல்றேன். என்ன ஆபத்தான காலகட்டம்? ஒண்ணும் இல்ல, ஏதோ இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குரங்கு வந்து நிக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு அனிமல் வந்து நம்மளை வந்து துரத்துது பண்ணுது கையில, அது வந்து நமக்கு ஒரு ஆபத்தான சூழல்ன்ற பொழுது இந்த கிட்டிப்புள்ள எடுத்து அந்த நம்ம அடிக்கிறதுக்கும், கிட்டிப்புள்ள விளையாடுகிறதுனால எரிதல் என்கின்ற திறன் நம்ம இடத்துல மேம்பட்டு இருப்பதனால் ஒரு கல் எடுத்து வீசுவதற்கு, இது போன்ற இந்த திறன்கள் நமக்கு பயன்படுகிறது. அடுத்தபடியாக இந்த தாய் குச்சி, இந்த கிட்டிப்புள்ள இவைகளை அடித்து விளையாடுவதனால், எரிந்து விளையாடுவதனால் கைகளிலே இருக்கக்கூடிய தசைகள், அதாவது இருதலை தசை பைசெப்ஸ் என்று சொல்லுவோம், முத்தலை தசை ட்ரைசெப்ஸ் என்று சொல்லுவோம், தோள்பட்டை தசை டெல்டாய்டு மசில்ஸ் என்று சொல்லுவோம், இந்த தசைகள் எல்லாம் நன்கு வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக மன வலிமை, நடை, உடல் அமைப்பு போன்றவைகள் எல்லாம் சிறப்பு பெற்று நல்ல ஒரு தெளிவான தோற்றம் கிடைக்கும். ஏன்னா அந்த விளையாட்டை நின்றுக்கிட்டு விளையாடுவோம், நடப்போம், ஓடுவோம், இது போன்ற செயல்களை எல்லாம் நாம் செய்வதன் வாயிலாக இந்த விளையாட்டில் நமக்கு நிறைய பயன்கள் இருப்பதாக நம்மால் உணர முடிகிறது. நான் சொன்னதை போல இந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தசைகள் பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், டெல்டாய்டு, பிசிஎஸ் போன்ற தசைகள் எல்லாம் நன்கு வலுப்பெற்றிருப்பதனால் நாம் நவீன கால விளையாட்டுகளில் குண்டு எறிதல், அதாவது ஷார்ட் பெட்ஸ், ஈட்டி எறிதல், ஜாவலின் த்ரோ, அடுத்தபடியாக தட்டு எறிதல் அல்லது தட்டு எறிதல் என்று சொல்லுவோம், தட் இஸ் எ டிஸ்கஸ், இது போன்ற விளையாட்டுகளில் நாம் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக கிரிக்கெட், இந்த கிரிக்கெட் விளையாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டு பால் அப்படின்ட்டு, அது மாதிரி இந்த கிட்டி புள்ள வந்து நீங்க பந்தா நினைச்சுக்கோங்க, அவர் கைகளில் இருக்கக்கூடிய அந்த தாய் குச்சியை பேட்டா நினைச்சுக்கோங்க. இப்ப அடித்தல், அதாவது ஒரு கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் எப்படி வந்து ஒரு பந்தை லாபகமாக தடுத்து நிறுத்துகிறாரோ அது போன்ற திறன் இதில் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த தண்டனை பெற்ற நபர் மூச்சு விடாமல் ஒரு 25 மீட்டர் அல்லது ஒரு 50 மீட்டர் தொடர்ந்து ஓடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அவரிடத்துல அந்த மூச்சு பயிற்சிக்கான திறன் கிடைக்கிறது, அது நல்ல ஒரு பிராணாயாம எக்ஸசைஸ் கிடைக்கும். இப்படியெல்லாம் இந்த விளையாட்டில் விளையாடுகின்ற பொழுது எந்த நிகழ்வுகள் நடக்கிறதோ அந்த நிகழ்வுகளின் வாயிலாக நிறைய பயன்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக பண்பலை நேயர்களே, நான் தொடர்ந்து சொல்லுவதை போல இந்த விளையாட்டுகளை நீங்கள் கேட்பதன் வாயிலாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இந்த விளையாட்டுகளுடைய நினைவுகளை உங்களுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், முடிந்தால் பிள்ளைகளை விளையாடச் செய்யுங்கள், அவர்களும் மகிழ்ச்சி உருவார்கள் என்று சொல்லி அடுத்த நிகழ்வில் மீண்டும் உங்களை புதிய 2 விளையாட்டுகளோடு சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை நிறைவடைய செய்கின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பாரம்பரிய மற்றும் நவீன விளையாட்டுகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய முனைவர் ஆ. பழனிசாமி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.